உட்கார்ந்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது. அந்த அலை மற்றவர்கள் மீது மோதும், ஓரளவு திரும்பும், ஓரளவு சிதறும், ஓரளவு ஊடுருவியும் போகும். இரண்டு பேருக்கு இடையேயும் ஓடிக்கொண்டிருக்கும். இதை புரிந்து கொண்டால் போதும். எவ்வாறு ஐவகை இயக்கின்ற அப்படி அலை மோதும் போது பரமானவை என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அலை மெல்லிய அலை, அது பிரபஞ்சம் முழுவதிலும் ஏற்றத்தாழ் இல்லாத அலை. அதனால சிவம் என்ற பூரண பொருளோடு அது மோதுவதனால அழுத்தம் என்பது உண்டாகிறது. சில அணுக்கள் கூடி காட்சி என்ற நிலை வந்த பிறகு இந்த பரமானு என்ற நிலையிலே இருந்து வரக்கூடிய அழுத்தம் என்ற அலை காற்று என்ற இன்னும் கட்டிப்பட்ட அழுத்தப்பட்ட அலையோடு இணையும் போது ஒலி என்ற விளைவு வருகிறது. இன்னும் அழுத்தமான அலை காற்று அதிலே மோதும் போது ஒலியும் உண்டாகிறது, ஒளியும் உண்டாகிறது. இந்த ஒலி ஒளி என்ற இடத்துல அதை மின்சக்தி என்று சொல்லுவோம். அழுத்தம் என்ற இடத்துல ஒன்று மோதுகிறது, இன்னொன்று அண்ணன் அழுத்துகிறது. ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்ஷன், கள்ளும் சக்தி கொள்ளும் சக்தி என்று இரண்டாக இருக்கிற போது அதை காந்த சக்தி என்று, மேக்னட்டிசம் என்று. அதேதான் அது ஒளியாக ஒளியாக செயல்படும் போது அது மின்சக்தி என்று சொல்லுகிறோம். சக்தி ஒன்றுதான், அலைதான். இந்த ஒளியாக ஒளியாக மாறக்கூடிய ஒரு அலை நீரிலோ அல்லது கெட்டிப்பொருளிலோ ஏற்படுமேயானால் அது உடனே வெளியேறாது. அந்த உருவத்துக்குள்ளாகவே, அந்த எல்லைக்குள்ளாகவே பல தடவை சுழன்று 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 சுவை என்றும் மனம் என்றும் இரண்டு உற்பத்தியாக விளைவது. அப்பொழுது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் ஐந்து விளைவுகள் இந்த அலை இயக்கத்தினால பொருட்களுடைய திணிவுக்கு ஏற்ப உண்டாகிக்கொண்டே இருக்கும். அழுத்தத்தை தரத்தக்கது ஃப்ரீ பார்ட்டிகள், விண் என்று சொல்லுகிறோம். ஒலியை தரத்தக்கது அந்த அளவுக்கான அழுத்தம் வறுமையானால் அதை காற்று என்று சொல்லுகிறோம். ஒலி தரத்தக்க அளவுக்கு கெட்டிப்படும் போது அணுக்கள் அதை நெருப்பு என்று சொல்லுகிறோம். நெருப்பு காற்று அல்லது நீர் காற்று என்று இரண்டு ஒன்றோடு ஒன்று ஊடுருவி நின்று இடைவெளியை அடைத்துக் கொண்ட போது அது தண்ணீர் என்று சொல்றோம். அதில் ஒலியோ ஒளியோ உடனடியாக வெளிப்பட முடியாது, தேக்கமும் சுழலும். அங்கேதான் சுவை மனம், சுவை என்பது உண்டாகும். நீரிலே சுவை கெட்டிப்பட்டு போனால் அதில இருந்து நிலத்திலே மனம், இத ரசாயனம். ஆகவே காந்த சக்தி, மின்சார சக்தி, ரசாயன சக்தி, இந்த மூன்றுதான் பிரபஞ்சம் முழுவதும். ஒலி ஒளி எங்கு பிறக்கிறதோ அது மின்சக்தி. அழுத்தம் முன்னும் பின்னுமாக ஏற்படக்கூடிய அட்ராக்ஷன், ரிபல்ஷன் எங்கு இருக்கிறதோ அது காந்த சக்தி. சுவை மனமும் எங்கு வருகிறதோ அது ரசாயன சக்தி. அப்ப ரசாயன சக்தியில மின்சக்தியும் அடங்கி இருக்கிறது. ரசாயனம் நீரிட்டு இருக்கிற மின்சக்தியில காந்த சக்தி அடங்கி இருக்கிறது, மின்சக்தி வெளிப்படையாக இருக்கிறது. இவ்வாறு செயல்படக்கூடிய அலைக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கிற போது சக்தி என்ற இந்த மின் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இயக்கத்தினாலே வரக்கூடிய விரிவு அலையும், சிவன் என்ற பூரணம் அதை தாங்கிக் கொண்டு சுற்றி அமைந்து கொண்டு இருப்பதனால அந்த மோதுதலினாலத்தான் அழுத்தம் என்பது உண்டா. ஆக அழுத்தம் என்பதே இறைவனுடைய செயல். அதை தடுத்தோ ஓரளவில் எதிர்த்தோ நிற்பதுதான் சக்தியினுடைய செயல். சக்தியினுடைய செயலை நெகட்டிவ் போர்ஸ் என்று சொல்வார்கள். சிவத்தினுடைய செயலை பாசிட்டிவ் போர்ஸ் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் வாங்கி இழுத்துக்கொண்டு தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சக்தியும் சிவமும் இரண்டும் சேர்ந்த ஒரு கூட்டு சேர்க்கையில எந்த அளவு சக்தி எந்த அளவு சிவம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு விளைவுகள் வேறுபடும். ஆகையினால இப்ப ஒரு உதாரணத்துக்காக ஒரு இன்ச்சு எடுத்துக்கொள்வோம். சிவத்தினுடைய அளவு என்ன, சக்தியினுடைய அளவு என்ன என்று பார்த்தால், ஒன்று சக்தியும் 99 சுத்த வெளியும் இருக்குமேனால் அது ஆகாசம் என்று சொல்லும். இரண்டு அணுவும் 98 வெளியுமாக இருக்குமேனால் அதை காற்று என்று எடுத்துக்கொள்ளலாம். மூன்று அணுவும் 97 சுத்த வெளியும் இருக்குமேனால் மேலும் அடர்த்தியாக இருக்கிறது அங்கே நெருப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். 4 96 இருக்குமேனால் அது நீர் என்ற நிலைக்கு வருகிறார். 5 95 என்று வருமையானால் கெட்டிப்பொருள். கெட்டிப்பொருள் என்று எதை எடுத்தாலும் அதிலே 95 பகுதி சுத்த வழியாகவும் ஒரே ஒரு பகுதி தான் அணுவாகும்.